அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. நவம்பர் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் பெர்லின் சுவர் தகர்க்கப்பட்ட நிகழ்வின் 25வது நினைவு தினம் ஜெர்மனியில் நடந்திருப்பது குறித்த செய்திகள், இலங்கையின் மலையக மண் சரிவில் நடந்து வரும் சடலங்களை மீட்கும் நடவடிக்கைகளை நிறுத்துவதாக மீட்புப் பணிகளை மேற்பார்வை செய்யும் ராணுவ அதிகாரி அறிவித்திருப்பது குறித்த செய்திகள், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது அமைச்சரவையில் 21 புதிய அமைச்சர்களை சேர்த்திருப்பது குறித்த ஆய்வுக் கண்ணோட்டம், தமிழ்நாட்டின் முதியோர் பராமரிப்பு குறித்து ஆராயும் வேர்களை விருக்கும் வீடுகள் பெட்டக தொடரின் முதல் பகுதி.
1.5 வருஷம் ஆச்சு இங்க வந்ததிலிருந்து திருநார் பூசதும் இல்லை, எந்த சாமியும் நினைக்கிறது இல்லை. முப்படாதிக்கு 35 வருஷம் அவசியம் பண்ணியிருக்கேன். நாங்கள் ஓதுவா மூர்த்தி பூசாரி, அப்படி அவசியம் பண்ண தெய்வமே விட்டுட்டு ஐயா, ஒரு யாரும் நினைக்க
ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசித்து வழங்குவோர் சாதாத் திருநாவுக்கர் சுவிட்டராஜா.
25 ஆண்டுகளுக்கு முன்னால் பெர்லின் சுவர் தகர்க்கப்பட்டிருந்த சம்பவம் மனித உரிமைகள் இன்றளவும் அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகி வரும் நாடுகளுக்கு நம்பிக்கையூட்டுகின்ற ஒரு செய்தியை தருகிறது என ஜெர்மனியின் ஆட்சித்தலைவி அங்கேலா மெர்க்கல் கூறியிருக்கின்றார். சுவர் தகர்க்கப்பட்ட நேரத்தில் கிழக்கு பெர்லினில் வாழ்ந்தவரான மெர்க்கல், இந்த நினைவு தினம் மகிழ்ச்சிகரமானது என்றாலும் கிழக்கு ஜெர்மனியிலிருந்து மேற்கிற்கு தப்பிக்க முயன்றபோது கொல்லப்பட்டவர்களை நினைவு கூறுவதற்குமான நாள் இது என்று தெரிவித்திருக்கிறார்.
Der 9. November 1938 wurde ein Tag der Scham und der Schande.
சுவர் தகர்க்கப்படுவதற்கு உதவியிருந்த மக்களை ரோமில் உரையாற்றியிருந்த போப்பாண்டவர் பிரான்சிஸ் பாராட்டியிருக்கின்றார். உலகை பிளவுபடுத்தும் அனைத்து தடைகளையும் உடைத்து மக்கள் ஒன்று கூடும் கலாச்சாரம் உருவாக வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்.
யுக்ரைனின் டொனஸ்ட் நகரத்திலே எரிகணை சத்தங்கள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. நேற்று இரவு முழுவதும் அங்கே ரஷ்ய சார்பு போராளிகளுக்கும் யுக்ரைனிய அரசு படைகளுக்கும் இடையில் கடும் எரிகணை வீச்சுகள் நடந்திருக்கின்றன. நகரின் பெரும்பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்ற போராளிகள் சண்டை உக்கிரமாகும் என்ற கணிப்பிலே தங்களுடைய முன்னிலைகளை பலப்படுத்தி வருகிறார்கள் என்று நேரில் கண்டவர்கள் கூறுகின்றார்கள். போராளிகளுக்கு ஆதரவாக ரஷ்யா அந்த பகுதிக்கு ஆயுத தாங்கி வண்டிகளை அனுப்பியிருக்கிறது என யுக்ரைன் சுமத்தியிருக்கின்ற குற்றச்சாட்டை மாஸ்கோ மறுத்திருக்கிறது. ஆனால் போராளிகள் வசம் இருக்கின்ற பகுதியின் ஊடாக மேற்கு நோக்கி 9 ஆயுத வண்டிகள் போனதை தாங்கள் கண்டதாக ஐரோப்பிய ஒன்றிய கண்காணிப்பாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.
ஹாங்காங்கில் ஜனநாயக ஆதரவு ஆர்ப்பாட்டக்காரர்கள் 100 கணக்கானோர் அங்கிருக்கின்ற சீன அரசாங்கத்தின் உயர் பிரதிநிதியுடைய அலுவலகத்துக்கு ஊர்வலமாக சென்றிருக்கின்றனர். பகுதி அளவில் சுயாட்சி அதிகாரங்களுடன் இயங்கி வருகின்ற ஹாங்காங்கில் அடுத்த தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் சீன அரசாங்கத்தின் தலையீடு இருக்கக்கூடாது என கோரி வாரக்கணக்கில் பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கின்ற நிலையில் சீன அதிகாரிகளுடன் தாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள்
கோருகின்றனர்.
இதனிடையே சீன தலைநகரில் நடந்த ஒரு கூட்டத்தில் அதிபர் ஷி ஜின்பிங் ஹாங்காங்கின் தலைவர் லீ யுங் சிங்கிற்கு மீண்டும் தனது ஆதரவை தெரிவித்திருக்கிறார்.
ஸ்பெயின் நாட்டின் வடகிழக்கு பகுதியான கட்டலோனியாவில் அந்த பகுதி பிராந்திய அரசாங்கத்தினால் இன்று நடத்தப்படுகின்ற சுயாட்சிக்கான அதிகாரப்பூர்வம் அற்ற மக்கள் கருத்து வாக்கெடுப்பில் இதுவரைக்கும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு வாக்களித்திருக்கிறார்கள் என்று கட்டலோனிய அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. கட்டலான் சுதந்திரமான தனி பிராந்தியமாக வேண்டுமா, அந்த சுதந்திரம் தனிநாடு என்கின்ற அளவுக்கு பூரண சுதந்திரமாக அமைய வேண்டுமா என மக்களிடம் கேட்கப்பட்டிருக்கிறது. 40,000 தன்னார்வ உதவியாளர்கள் உதவியோடு இந்த வாக்களிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. கட்டலான் சுதந்திரம் தொடர்பான ஆதிகாரப்பூர்வமான கருத்தறிவும் வாக்கெடுப்பு நடத்துவதற்கு ஸ்பானியன் உச்சநீதிமன்றம் அனுமதி அளிக்க மறுத்ததை தொடர்ந்தே இந்த அதிகாரப்பூர்வமற்ற வாக்களிப்பு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வாக்களிப்பால் எந்த விதமான மாற்றங்களோ அல்லது தாக்கங்களோ வராது என்று இஸ்பானிய பிரதமரான மாரியானோ ரொஹாய் கூறியிருக்கின்றார். ஆனால் ஆர்டர் மாஸ் அவர்களோ, கட்டலானிய அதிபர் ஆர்டர் மாஸ் அவர்களோ, இந்த வாக்களிப்பில் மக்கள் கட்டலானுக்கு சுதந்திரம் தேவை என்று சொன்னார்களானால் தாங்கள் அதிகாரப்பூர்வமான ஒரு முழுமையான கருத்தறியும் வாக்களிப்பு தேவை என மட்ரிட் அரசாங்கத்தை கேட்போம் என்று கூறியிருக்கின்றார். இன்றைய வாக்களிப்பினுடைய முடிவுகள் திங்கள் காலை வெளிவர இருக்கின்றன.
ஏமனின் தலைநகர் சனாஆவில் இருக்கின்ற அதிபர் மாளிகையில் நாட்டின் புதிய பிரதமரும் அமைச்சர்களும் பதவி பிரமாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்நாட்டின் அரசியல் மற்றும் பாதுகாப்பு சூழலை ஸ்திரப்படுத்துவதற்காக தற்போது நடக்கின்ற ஒரு முயற்சி இந்த புதிய அரசாங்கமாகும். முன்னாள் அதிபர் அலி அப்துல்லா சலேவுக்கும் ஷியா ஹூத்தி கிளர்ச்சி அமைப்பின் தலைவர்கள் இருவருக்கும் எதிராக இருந்து வருகின்ற ஐநாவின் தண்டனை தடைகளை தான் மதித்து நடப்பேன் என சென்ற மாதம் தெரிவு செய்யப்பட்டிருந்த புதிய பிரதமர் ஹாலித் பஹா கூறியிருக்கின்றார்.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் சர்வதேச கண்ணோட்டம். பெர்லின் சுவர் தகர்க்கப்பட்ட நிகழ்வின் 25வது நினைவு தினம் ஜெர்மனியில் இன்று நடந்திருப்பது பற்றிய செய்தியை ஏற்கனவே செய்தியறிக்கையில் கேட்டோம். பெர்லின் சுவர் மற்றும் அச்சுவரின் தகர்ப்பு தொடர்பான சரித்திரத்தை தமிழில் தொகுத்து தருகிறார் சாதாத்.
இரண்டாக பிரிந்திருந்த ஜெர்மனி ஒற்றை நாடாக ஒன்று சேர்வதற்கு வழிவகுத்திருந்த பெர்லின் சுவர் தகர்க்கப்பட்ட சம்பவத்தின் 25வது ஆண்டு நிறைவு சடங்குகளிலே வாத்திய இசைக்கும் இடமிருந்தது. இந்த சுவற்றின் எஞ்சியிருக்கின்ற ஒரு பகுதியில் சுவற்றிலிருந்த ஒரு இடுக்கில் ஒற்றை ரோஜாவை வைத்து ஜெர்மனியின் ஆட்சித்தலைவி அங்கேலா மெர்க்கல் சுவருடைய வழிகோலியவர்களை நினைவு கூர்ந்தார். சுவற்றை தாண்டி தப்பிக்க முயற்சித்த போது கொல்லப்பட்டிருந்த மக்களுக்கு தேவாலயம் ஒன்றில் நடந்த நினைவு பிரார்த்தனையிலும் மெர்க்கல் பங்கேற்றிருந்தார்.
Wir haben die Kraft zu gestalten. Wir können die Dinge zum Guten wenden. Das ist die Botschaft des Mauerfalls. Sie richtet sich an uns in Deutschland ebenso wie an andere in Europa und der Welt. Und in diesen Tagen
Berlin சுவர் விழுந்த சம்பவம் கனவுகள் நிஜமாகலாம் என்ற விஷயத்தை உலகுக்கு காட்டி இருக்கிறது. இது மாறாது அப்படியே தான் இருந்தாக வேண்டும் என்ற விஷயம் எதற்குமே இல்லை. எதையுமே மாற்ற முடியும். விதியை மாற்றும் வல்லமை நமக்கு இருக்கிறது. வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள வழி நம் கைகளில் தான் இருக்கிறது. சுவர் விழுந்த நிகழ்வு ஜெர்மனிக்கு மட்டும் இதை உணர்த்தவில்லை. உலகின் மற்ற நாடுகளும், குறிப்பாக தற்போது சிரியா, இராக் போன்ற நாடுகளும் இதனை உணர வேண்டும் என்றார் அங்கேலா மெர்க்கல். இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் ஜெர்மனி கிழக்காகவும் மேற்காகவும் பிரிந்து போயிருந்தது. மேற்கில் ஜனநாயக ஆட்சியும் கிழக்கில் கம்யூனிச ஆட்சியும் நடந்து வந்தது. பெர்லின் நகரில் ஒரு பாதி மேற்கு ஜெர்மனியையும் மறுபாதி கிழக்கு ஜெர்மனியையும் சேர்ந்திருந்தது. கிழக்கு ஜெர்மனி தனது மக்களை பாதுகாக்க அவசியம் என்று சொல்லி 1961 பெர்லினை பிரிக்கும் விதமாக 155 கிலோமீட்டர் தூரத்துக்கு சுவர் ஒன்றை எழுப்பியிருந்தது. கிழக்கு ஜெர்மனியை சேர்ந்தவர்கள் கம்யூனிச அடக்குமுறையிலிருந்து தப்பித்து மேற்கிற்கு வருகிறார்கள் என்ற நிலை இருந்தபோது அப்படி வருபவர்களை தடுப்பதற்குத்தான் அந்த சுவர் பயன்பட்டிருந்தது. இந்த சுவற்றை தாண்டி தப்பிக்க 5000 பேர் வரையிலானவர்கள் முயற்சித்திருந்தனர். அவர்களில் 100க்கும் அதிகமானவர்கள் தப்பிக்க முயன்றபோது கொல்லப்பட்டிருந்ததாக மதிப்பிடப்படுகிறது. சோவியத் ஒன்றியம் உடைந்து பல கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் கம்யூனிசம் தோல்வியடைந்து வந்த ஒரு அரசியல் சூழலில் 1989 இதே நாளில் அந்த சம்பவம் நடந்தது.
Here at checkpoint Charlie, another gaping holes in the wall, a great human tide is flowing out. And on the other side they're receiving a rapturous welcome.
செக்பாயிண்ட் சார்லி என்ற இடத்தில் சுவற்றில் சில பகுதிகள் இடிக்கப்பட்டு ஏராளமான மக்கள் கிழக்கு ஜெர்மனி பக்கத்திலிருந்து மேற்கு ஜெர்மனி பக்கத்துக்கு நுழைய மேற்கு பக்கத்தில் அவர்கள் குதூகல ஆரவாரத்துடன் வரவேற்கப்பட்டிருந்தனர். இந்த நிகழ்வு நடந்த ஒரு ஆண்டிலேயே பிரிந்திருந்த ஜெர்மனி ஒரே நாடாக மீண்டும் இணைந்தது. அமெரிக்காவுக்கும் சோவியத்துக்கும் இடையில் தசாப்த காலங்களாக நீடித்து வந்த பனிப்போர் முடிவுக்கு வர இந்த சம்பவம் வழிவகுத்திருந்தது. ஜெர்மனியில் தற்போது நடக்கின்ற நினைவுச் சடங்கிலே பங்கேற்கின்ற சோவியத் ஒன்றியத்தின் முன்னாள் தலைவரான மிகாயில் கோபச்சேவ் உலகம் தற்போது மீண்டும் ஒரு பனிப்போரின் விளிம்பில் நிற்பதாக நேற்று எச்சரித்திருந்தார். சோவியத் ஒன்றியத்தின் அங்கமாக இருந்த யுக்ரைனில் தற்போது எழுந்திருக்கின்ற நெருக்கடியில் மேற்குலகுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் பதற்றம் நிலவி வருவது சம்பந்தமாக அவர் கவலை வெளியிட்டிருந்தார். கிழக்கு ஐரோப்பாவில் பல நாடுகளில் கம்யூனிசத்தின் பிடி இலகுவதற்கு தேவையான அரசியல் சூழலை ஏற்படுத்தி தந்தவராக பார்க்கப்படுபவர் கோர்பச்சேவ். பெர்லின் சுவர் தகர்க்கப்பட்டதை குறிக்கும் இந்த நாளின் நிறைவில் சமாதானத்தின் அடையாளமாய் சுவர் இருந்த இடம் நெடுகிலிருந்தும் வெள்ளை பலூன்கள் பறக்கவிடப்படுகின்றன.
பிபிசி செய்திகளை தமிழில் தந்தவர் சாதாத். அடுத்து இந்திய கண்ணோட்டம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது அமைச்சரவையில் 21 புதிய அமைச்சர்களை இன்று சேர்த்திருக்கிறார். மே மாதம் 26 தேதி அவர் இந்திய பிரதமராக பதவியேற்ற போது மொத்தம் 45 அமைச்சர்களை கொண்ட அரசாக இருந்த நிலையில் இன்றைய புதுமங்களையும் சேர்த்து அவரது அமைச்சரவையில் 66 அமைச்சர்கள் தற்பொழுது இருக்கிறார்கள். இந்த அமைச்சரவை விரிவாக்கத்தில் வெளிப்படும் அரசியல் செய்தி என்ன என்று பிடிஐ செய்தி நிறுவனத்தின் நிர்வாக ஆசிரியர் வி எஸ் சந்திரசேகரிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இன்று மோடி அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த அமைச்சரவை விரிவாக்கத்தில் முக்கியமான அம்சம் என்றால் எதுவென்றால் ஒரு சில முக்கியமான அமைச்சர்கள் 2 அல்லது 3 பொறுப்புகளை கூட வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களிடமிருந்து பெரிய பொறுப்புகளை எடுத்து மற்றும் பல அமைச்சர்களிடம் டிஸ்ட்ரிபியூஷன் செய்திருக்கிறார். அது ஒரு பெரிய விஷயம் என்று சொல்லலாம். எப்படி என்றால் அருண்ஜேட்லி அவர்கள் ஏற்கனவே நிதி அமைச்சகம் வைத்துக் கொண்டிருக்கிறார். அவரிடம் இராணுவம் உள்ளது, அவரிடம் கார்பரேட் அஃபேர்ஸ் அமைச்சகமும் உள்ளது. இது ஒரு ஒரு முக்கியமான மந்திரியிடம் 3 பொறுப்புகள் என்றால் அது அதனுடைய சுமை அதிகம்தான் என்று எல்லோரும் கருதப்படுகிறது. அதனால் அவரிடமிருந்து இராணுவத்தை எடுத்து முன்னாள் கோவா முதலமைச்சர் மனோகர் பரிக்கருக்கு கொடுக்கப்படலாம் என்று பரவலாக பேசப்பட்டு வருகிறது.
இதில் குறிப்பாக சுரேஷ் பிரபுவை அவர் சார்ந்திருந்த சிவசேனா கட்சி பரிந்துரைக்காமலே இவர் வந்து மோடி தேர்ந்தெடுத்து அவரை அமைச்சராக்கி இருப்பதும், அவர் வந்து பாஜகவில் சேர்ந்திருப்பதாக வரும் தகவல்களும், அதன் காரணமாக சிவசேனா இன்றைய பதவியேற்பு வைபவத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பதெல்லாம் உண்மையா?
அது ஒரு முக்கியமான, அதுவும் ஒரு காரணம். ஏற்கனவே பாஜக மற்றும் சிவசேனா இருவர்களுக்கு உள்ளே அங்கே மகாராஷ்டிர மாநிலத்தில் ஒரு பெரிய தகராறு நடந்து கொண்டிருக்கிறது. சிவசேனா ஏற்கனவே பிஜேபி என்சிபியுடன் செல்வது குறித்து அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். ஏனென்றால் என்சிபி நிபந்தனை இல்லாமல் அவர்களுக்கு ஆதரவு தருவதாக கூறியிருக்கிறார்கள். மகாராஷ்டிரா சட்டசபையில் எப்பொழுது கான்பிடன்ஸ் ஓட் எடுக்கப்படுமோ அப்போது அவர்கள் ஏற்கனவே அவர்களுடைய ஆதரவை அளித்துள்ளார்கள். அதனால் சிவசேனை கோபத்தில் உள்ளது. இப்போது சிவசேனைக்கு இது ஒரு இன்னொரு ஒரு இஷ்யூ என்று சொல்லலாம். இந்த மாதிரி அவர்களுடைய முன்னாள் உறுப்பினர் சுரேஷ் பிரபு பெயருக்கு தான் சிவசேனை சேர்ந்தவர் என்று சொல்லாம ஒழிய மற்றபடி அவர் ஒன்றும் சிவசேனையில் ஒன்றும் ஆக்டிவாக இருந்ததில்லை. பல வருடங்களாக அவர் வந்து ஒதுங்கிதான் இருந்தார். இன்று முறைப்படியாக பாஜகவில் சேர்ந்து மந்திரியும் ஆகிவிட்டார். அதனால் அது ஒரு ஒரு இரிட்டன்ட் என்று சொல்லலாம் சிவசேனை பிஜேபி ரிலேஷன்ஷிப் நடுவில்.
இன்று ஏற்பட்டிருக்கும் இந்த பகிரங்க மோதல் அல்லது சிக்கல், 2 கட்சிகளுக்கு இடையிலான சிக்கல் அதிகரிக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல சிவசேனா வந்து விட்டு கொடுத்து போகும்னு நினைக்கிறீங்களா?
இன்னும் அது ஆங்கிலத்தில் சொல்வார்களே பேட்டில் ஆஃப் அட்ரிஷன் என்று நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இன்று சிவசேனா பாராளுமன்ற அங்கத்தினர் ஒருவர் இன்று உறுதிமொழி எடுப்பதாக இருந்தது. அவர் காலை மும்பையிலிருந்து கிளம்பி டெல்லி வந்தார். ஆனால் அவரை விமான நிலையத்திலேயே அவரை திருப்பி அழைத்தார்கள் மும்பை திரும்பி வா என்று. பிறகு இன்று மாலை அங்கு சிவசேனை கூட்டம் ஒரு தலைவர்கள் கூட்டம் நடந்தது. அதற்கு பிறகு நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் உத்தவ் தாக்கரே சேனாவின் தலைவர் உத்தவ் தாக்கரே ஏற்கனவே இன்று அறிவித்துள்ளார் இந்த மாதிரி 2-3 தினங்களில் பிஜேபி அவர்கள் தங்களுடைய கருத்தை வெளிவைக்க வேண்டும், கிளியராக இந்த மாதிரி என்சிபியுடன் செல்கிறார்களா அல்லவா என்று. அதை தெரிந்தால் நாங்கள் எங்களுடைய வழியில் செல்வோம், நாங்கள் எதிர்கட்சியாக செயல்படுவதற்கும் தயார் என்று அவர் அறிவித்துள்ளார்.
பிடிஐ செய்தி நிறுவனத்தின் நிர்வாக ஆசிரியர் வி எஸ் சந்திரசேகர். அடுத்து அறிவியல் செய்தி ஒன்று. பார்க்கின்சன் எனப்படும் மூளை இயங்கு நரம்பியல் மண்டல சீரழிவு நோய்க்கு ஸ்டெம்செல் எனப்படும் குருத்தணுச்செல்களை கொண்டு சிகிச்சை அளிக்க முடியும் என்று விஞ்ஞானிகள் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த பிபிசி தகவலை தமிழில் தருகிறார் திருநாவுக்கரசு விக்னராஜா.
இப்போது பார்க்கின்சன் நோயை மாற்றவோ குணப்படுத்தவோ முடியாது. அதனுடைய தாக்கத்தை மருந்துகளால் தணித்துக் கொள்ள மட்டும் முடியும். டோப்பமின் என்கின்ற ரசாயனத்தை சுரக்கின்ற மூளைகள் இருக்கின்ற நரம்புகள் அழிவடைவதால் ஏற்படுகின்ற இந்த நோய் வந்தவர்களுடைய மனநிலை மூடும், உடல் அசைவும் பாதிக்கப்படும். உடல் பாகங்கள் தாமாகவே நடுங்கு கொண்டிருக்கும், தசைநார்கள் இறுகிக் கொள்ளும், நடை மெதுவாகும். பிரபல குத்துச்சண்டை வீரரான முகமது அலி அவர்கள் இந்த நோய் பிடிக்கப்பட்டவர்களில் ஒருவர். ஸ்டெம் செல்கள் எனப்படுகின்ற ஆதிக்கலன்களை பயன்படுத்தி இந்த நோயை குணப்படுத்துவதற்கான சிகிச்சை முறைகளை உருவாக்க முடியும் என ஸ்வீடனைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். லொண்ட் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த இந்த விஞ்ஞானிகள் எலிகளிலே பரிசோதனையை செய்திருக்கின்றார்கள். பரிசோதனைக்கு உள்ளான எலிகளின் மூளையின் ஒரு பகுதியில் இருக்கின்ற டோப்பமின் ரசாயனத்தை சுரக்கின்ற நரம்புகளை அழித்திருக்கிறார்கள். பின்னர் மனித கருவின் ஆதி கலங்களை பரிசோதனை சாலைகளில் டோப்பமின் சுரக்கின்ற நரம்பு கலங்களாக மாற்றி அவற்றை அந்த எலிகளின் பாதிக்கப்பட்ட மூளை பகுதிக்குள் செலுத்தியிருக்கிறார்கள். இந்த பரிசோதனையில் பாதிக்கப்பட்ட மூளையினுடைய பகுதி மீண்டும் டோப்பமின் சுரக்கின்ற தன்மையை பெற்று இயங்க தொடங்கியிருக்கிறது. இந்த சிகிச்சை வழி மனிதர்களில் இன்னமும் சோதனை செய்யப்படவில்லை. ஆனால் 2017 மனிதர்களுக்கும் இந்த வழியை பயன்படுத்தி சிகிச்சை தரக்கூடிய அளவுக்கு சிகிச்சை முறைகளை தயாராக்கிவிட முடியும் என்று இந்த விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இதே போன்ற சிகிச்சை முறையொன்று முன்னர் செய்யப்பட்டிருந்தது. அதிலே கருக்கலைப்புக்கு உள்ளாக்கப்பட்ட பல கருக்களுடைய மூளைக்கலங்கள் எடுக்கப்பட்டு பார்க்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுடைய மூளைக்குள் செலுத்தப்பட்டிருந்தன. கலந்துபட்ட பல்வேறு விதமான விளைவுகள் வந்ததை அடுத்து அந்த சிகிச்சை முயற்சி கைவிடப்பட்டது. இருப்பினும் அந்த சிகிச்சைக்கு உள்ளானவர்களில் 1/3 அந்த கருமூளை நரம்புகள் 25 செயற்பட்டிருந்தன. ஸ்வீடன் நாட்டு விஞ்ஞானிகள் இப்போது முன்வைத்திருக்கின்ற சிகிச்சைக்கு கருக்களுடைய ஆதி கலன்கள் பயன்படுத்தப்பட்டு பரிசோதனை சாலையில் மூளை நரம்பு கலங்களாக அவை வளர்த்தெடுக்கப்படுகின்றன. இதனால் இத்தகைய சிகிச்சை முறைக்கு தேவையான அளவு பெருந்தொகையிலான நரம்பு கலங்களை பரிசோதனை சாலையிலேயே தயாரித்து பெற்றுக்கொள்ள முடியும் என்பது இதில் இருக்கின்ற ஒரு சாதகமான விஷயம். ஆனால் கருக்களிலிருந்து கலங்களை எடுப்பது என்பது சரியா தவறா, தர்மமா இல்லையா என்ற கேள்வி இருக்கிற ஒரு விஷயம் இது. பார்க்கின்சன் யூகே எனப்படுகின்ற தொண்டு நிறுவனத்தினர் இந்த பரிசோதனையை எதிர்காலத்தில் மனிதர்களிலும் சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு சோதனை சிகிச்சை முறையாக வருவதற்கு வாய்ப்புள்ள ஒரு முயற்சி என்று வர்ணித்திருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த நிலைமை வருவதற்கு முன்னதாக பதில்கள் தெரிய வேண்டிய பல கேள்விகள் இன்னமும் இருக்கின்றன என்றும் கூறியிருக்கிறார்கள்.
பிபிசி செய்தியை தமிழில் தந்தவர் திருநாவுக்கரசு விக்னராஜா. நிகழ்ச்சியில் அடுத்ததாக
வேர்களை வெறுக்கும் விழுதுகள், தமிழ்நாட்டின் முதியோர் பராமரிப்பு குறித்த பெட்டகத் தொடரின் முதல் பகுதி. தயாரித்து வழங்குகிறார் எல்.ஆர். ஜெகதீசன்.
அந்த அம்மாவுக்கு ஒரு 80 இருக்கும் சார். ரொம்ப முடியாமல் இருந்த போல ஊது வளைய வச்சு அப்படியே தொண்டை நெரிச்சு மகனை கொன்றார். இந்த தொண்டைக்குழாய் பார்க்கும்போது அப்படியே நொறுங்கி போச்சு. இந்த சங்கி அந்திருச்சு.
மதுரையை ஒட்டிய உசிலம்பட்டியில் இருக்கும் முத்துப்பிள்ளையின் கருத்துக்கள் இவை.
அவங்களுக்கு வந்து 2 சொத்துல நிறைய இருக்கு, தென்னந்தோப்புலாம் இருக்கு. அவங்க பையன் வந்து ஒரு மையம் கலெக்டர், இன்னொரு மையம் இன்ஜினியர், வெளியூர்ல இருக்காங்க. கிராமத்துல வந்து இந்த அம்மா மட்டும் தான் இருந்தது. அந்த அம்மாவை பார்க்க முடியல. அப்ப நம்ம அந்த அம்மாவை வந்து நம்ம இங்க வந்து பார்க்க முடியாதுல்ல. ஆள் வச்சு நம்ம ஆள் வச்சு பார்க்க அவங்க பார்க்கல சார். இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து நம்ம துணைக்கு வந்து இங்கே வந்து எவ்வளோ நாளைக்கு நம்ம இருக்கிறது, வேகமா செத்துட்டா நம்ம வேலையை போய் பார்க்கலாம்ல, நம்ம போயிடலாம்ல, எத்தனை நாளைக்கு இங்கே இம்சப்பட்டுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஊதலை வச்சு தொண்டை நெரிச்சு அந்த அம்மாவை கொன்றுறாங்க. கழுத்தில் வச்சு இப்படியே நெரிச்சு அப்படியே கொன்றுறாங்க சார். கொண்டு உடனே வந்து ரேடியோ கட்டி இது பண்ணிட்டு இங்கே அந்த மாதிரி எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரேடியோவை கட்டி இது பண்ணிட்டு உடனே ஆடம்பரமாக ஒன்றும் தெரியாத மாதிரி இது பண்ணிட்டாங்க. இன்னும் இப்போ நல்லா இருந்துச்சு அந்த கேள்வி, அதுக்குள்ளே எப்படி செத்துச்சு அப்படின்னு சொல்லி பண்ணி பார்க்கல. அப்போ ஓரளவு தெரிய வந்துச்சு.
அந்த அம்மாவுக்கு எத்தனை நாளாக வந்து படுத்த படுக்கையாக இருந்தாங்க?
அவங்க வந்து ஒரு மாதம் படுத்த படிக்கவே இருந்தாங்க சார். 1 இருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து இருந்தது 1 வந்து இருந்தாங்க. நம்ம இங்கே இருந்துட்டு இருந்தால் நம்ம வேலை போகுதில்ல, நம்ம இங்கே கிராமத்தில் வந்து இருக்க முடியுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை கொண்டது அவங்க. அதே மாதிரி தான் சார் நிறைய நடக்குதுங்க சார் எங்கள் ஏரியாவிலையெல்லாம் பார்த்தா.
20 முன்னர் பெண் சிசு கொலைகள் நடந்து ஒட்டுமொத்த இந்தியாவை உலுக்கிய தமிழ்நாட்டில் இன்று பெற்றோர் கொலைகள் நடக்கின்றன. இந்த பிரச்சனையின் ஆழத்தை குறிப்புணர்த்தும் புள்ளி விவரம் ஒன்றை தருகிறார் யூரைஸ் என்கிற தொண்டு நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பாளர் நெப்போலியன் ராஜ்.
இப்போ அதில் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்னென்னு சொன்னால் ஒரு இதுவரைக்கும் 100 வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்போம். அந்த 100 வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 150 வந்து கொலை பண்ணியிருப்பாங்க. 150 முதியோரை கொலை பண்ணியிருப்பாங்க.
அதாவது இந்த குறிப்பிட்ட தன்னார்வ தொண்டு நிறுவனம் வெறும் 100 எடுத்த புள்ளி விவரத்தின் கணக்கு இது. இத்தகைய முதியோர் கொலைகள் நடப்பது எல்லோருக்கும் அங்கே தெரிந்தே இருக்கிறது. ஆனால் யாரும் பேசுவதில்லை. அப்படியே பேசினாலும் அது சட்டப்படி தண்டிக்கப்படுவதும் இல்லை. அப்படியான சட்ட நடவடிக்கை எடுக்க முயன்ற விருதுநகர் அசோகனின் நேரடி அனுபவம் இது.
பல குடும்பங்களில் இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிறத நான் எனக்கு தெரிந்த வகையில் விசாரித்து ஆதாரத்தோட பெயர் உட்பட புகார் சொல்லியிருந்ததுனால பெரிய அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் போலீஸும் முடுக்கி விட்டாங்க. முடுக்கி விட்டால் அது அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்கள், அன்னைக்கு மந்திரி, இங்கே உள்ளூர் மந்திரி தனக்கு எதிராக திரும்புதுங்கிறது மாதிரி அதை ஊற்றி மூடுறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளோ வேலையும் செஞ்சாங்க. அப்புறம் கடைசியில் நீங்கள் வந்து லேட்டாக சொன்னீங்க, ஆதாரம் இல்லை, கொன்றதுக்கான சிரிஞ்சு இல்லை, ஊசி விட்டதுக்கானது இல்லை, எந்த ஆதாரமும் இல்லாமல் சும்மா சொல்கிறதுனால நாங்கள் நிரூபிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நான் இல்லாட்டாலும் நடந்தது உண்மை சொல்லுங்க, சாட்சிகள் இருக்கு.
எல்லா முதியவர்களும் கொல்லப்படுவதில்லை, பலர் தற்கொலையை நோக்கி தள்ளப்படுகிறார்கள்.
சா வேண்டியதே மாத்திரை மருந்து குடிச்சு பிடி சா வேண்டியதே. அப்புறம் அப்பா தூக்கி போடுவாரு, ஐயா தூக்கி போடுவாரு, பிள்ளை தூக்கி போடு அப்படின்றதெல்லாம் இல்லை, கிடையாது. என்னத்தோ இருக்கிறத எழுதி காலத்தை ஓட்டிவிட்டு பின்னால் வயல் ஒரு மருந்து மாயத்தை குடிச்சிட்டு சா வேண்டியதே. நம்ம பெத்த புள்ள நம்மளுக்கே பெத்த புள்ளையே கஞ்சி ஊற்ற மாட்டேன்னு அப்படி இருக்கையில் எழுதுக்கு இருக்கணும்.
இன்னும் சிலர் பெற்றோரை முதியோர் இல்லத்தில் பலவந்தமாக கொண்டு போய் சேர்த்து விடுகிறார்கள்.
ஏன்னா எங்ககிட்ட ஒருத்தர் வந்து சொன்னார், இந்த அம்மா கண்ணு தெரியாது, இவங்க ஆதரவு இல்லாமல் இருக்கிறாங்க, நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. சரி, நானும் எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் சொல்லி என்னன்றதை தீர விசாரிச்சுட்டு கொடுங்கணும், தீர விசாரிச்சுட்டு உள்ளே அவங்கள கண்ணு தெரியல அவங்க உள்ளே வச்சுட்டாங்க. ஒரு ஒரு 15 நாள் கழித்து ஒரு ஆங்கில பத்திரிகையிலேருந்து ஒரு நிருபர் வந்தார். வந்தப்போ அவங்க கேட்டாங்க, நாங்கள் இந்த மாதிரி யாரும் ஆதரவு இல்லாதவங்களை பேட்டி காணணும்னாங்க. சரி, நீங்கள் ஆதரவு இல்லாத இந்த அம்மா தான் இப்போ வந்தது, ஒருத்தர் வந்து கண்ணு தெரியாத அம்மாவை கூப்பிட்டு வந்தாங்க, நீங்கள் இவங்களை பேட்டி காணுங்கன்னு. அவங்க வந்து பேட்டி காண்றப்ப அந்த அம்மா சொல்லுது, என் பையன் தான் என்னை கொண்டாந்து இந்த ஹாஸ்பிட்டலில் விட்டுருக்குறான், இங்கே வந்து ஒரு 2 மாதத்துல ஆப்ரேஷன் பண்ணுவாங்களா, எனக்கு கண்ணு தெரியுமா, அதனால் நான் இங்கே கொண்டாந்து விட்டுருக்காங்க, நான் இருக்கிறேன்னு சொன்னாங்க. எங்களுக்கு வந்து தூக்கி வாரி போட்டுச்சு, என்னடா இது, ஒருத்தர் வந்து அன்னோன் எல்டர்னு சொல்லி கொண்டாந்து விட்டாங்க, இப்போ இந்த மாதிரி பையனே கொண்டாந்து விட்டுருக்குறானேன்னு எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஒரு பையன் ஒரு அம்மாவை இந்த மாதிரி ஏமாற்றி கொண்டாந்து கொடுக்குறான்னா அப்போ அவனுக்கு எவ்வளோ ஒரு குரூஷியல். இத்தனைக்கும் அந்த அம்மா தொந்தரவு பண்ணாத அம்மா, கண்ணு தெரியாத அம்மா, அந்த அம்மாவை பார்த்துக்க முடியலன்ற அந்த பேர்டனை வந்து அவன் எவ்வளோ அழகாக வந்து ஏமாற்றி விற்றுட்டு இங்கே கொடுத்துட்டு போயிட்டான், இங்கே வச்சுட்டு போயிட்டான்.
பிள்ளைகள் மட்டுமல்ல, முதியவர்களில் பலர் தாமாகவே முதியோர் இல்லம் தேடி ஓடும் சூழலும் நிலவுகிறது.
மொத்தம் தமிழ்நாட்டில் ரொம்ப முதியோர்களுக்கு படுற கஷ்டம் தாங்க முடியாத கஷ்டம். சாப்பாடு பிள்ளைகள் கவனிக்காமல் புறக்கணிக்கப்பட்டு வீதியில் அலைகிறாங்க. எங்கடா இடம் கிடைக்குது, எங்கடா ஆசிரமம் இருக்குது, எங்கே இவங்ககிட்ட இருக்க முடியாத இருக்க என்ன செய்யறதுன்னு தள்ளாத வயதில் கையங்காலம் ஆடுற வயதில் வந்து தேடி வர்றாங்க இல்லம் தேடி. அவங்களுக்கு எந்த வழியை சொல்லிடுறது, ராத்திரி 8 மணிக்கு வர்றாங்க, இல்லை எங்கேயாலும் ஒரு இல்லை நல்லா இல்லாமல் இருந்தால் சொல்லுங்க ஐயா முதியோர் இல்லம். இப்படி இன்னைக்கு மட்டும் மதுரையில் மட்டும் 30,000 பேர் முதியோர்கள் இருக்கிறாங்க ஐயா, அனாதை இல்லத்தில் இருக்கிறாங்க.
ஆனால் முதியோர் இல்லங்களின் சூழலும் அப்படி ஒன்றும் நல்லபடியாக இல்லை. குறிப்பாக இலவச முதியோர் இல்லங்களின் நிலைமை மோசமாகவே இருக்கிறது.
ஐ விசிட்டட் நியர்லி ஒரு 40 to 50 ஓல்டேஜ் ஹோம்ஸ். என்னன்னு தெரியாம நானா போய் அப்படியே பார்த்தேன். ரியலாகவே இந்த ராம்நாடில் வந்து கொத்தடிமைகளை வச்சுக்கிட்டு சிக்காலைகள் போட்டு கட்டி சங்கிலியில் போட்டுப்போம், அவங்க சங்கிலியில் கட்டி போடுறாங்க, இவங்க சில இதில் கட்டி போடலாம் அவ்வளோதான். அப்போ சரியாக வந்து ஏதோ ஒரு சிலர் வந்து பெய்டு வாங்குறாங்க, அவங்களுக்கு சரியாக ஹெல்ப் பண்ணுறது கிடையாது.
இப்படியான முதியோர் இல்லம் தேடிச் செல்ல விரும்பாத அல்லது முடியாதவர்கள் தமது பிள்ளைகளுடன் இருக்க நேரும்பொழுது செய்ய வேண்டிய விட்டுக் கொடுப்புகள் ஏராளம். குறைந்தபட்ச தேவையான 3 வேளை சாப்பாட்டுக்கு கூட அங்கே உத்தரவாதமில்லை.
2 தடவை தான் சாப்பிடும், இப்போ 1 தடவை அதெல்லாம் சாப்பாடை காலி பண்ணிட்டேன். நீ வீட்டில் அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் இருக்குல்ல, வேலை வெட்டி போனவங்களாம் நம்மளுக்கு மதிப்பு கொடுக்க போகிறாங்க, நம்ம சும்மா உட்காந்துக்கு இருக்கவனுக்கு என்ன மதிப்பு கொடுப்பாங்க. அதனால மத்தியான சாப்பாடுல இப்போ 6 மாதம் சாப்பிட்றது கிடையாது, 2 தடவை சாப்பாடு தான், மத்தியான சாப்பாடு கிடையாது.
இப்படியாக 21ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாடு எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சமூக அவலமாக மாறிக்கொண்டிருக்கும் முதியோர் பராமரிப்புக்கு பின்னால் வலுவான பொருளாதார காரணிகளும் இருக்கின்றன. ஒரு சின்ன உதாரணம், தமிழக அரசு மாதந்தோறும் தரும் ஏழை முதியோர் பராமரிப்புக்கான 1,000 ரூபாய் நிதி உதவியை தமிழ்நாட்டின் எல்லா முதியவர்களுக்கும் விஸ்தரிக்க முடியுமா?
உதாரணமாக இப்போ 76 லட்சம் முதியவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோருக்கும் மாதந்தோறும் 1,000 ரூபாய் ஓய்வூதியம் கொடுத்தால் ஒவ்வொரு மாதமும் 760 கோடி ரூபாய் தேவைப்படும். ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட 11,000 கோடியோ அல்லது 12,000 கோடியோ தேவைப்படும். தமிழ்நாட்டினுடைய மொத்த பட்ஜெட்டே கிட்டத்தட்ட 1,20,000 கோடி. அப்போ 10% இந்த ஓய்வூதியத்திற்கே செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும், 1,000 ரூபாயாக இருந்தால். அதுவே 2,000 ரூபாயாக இருந்தால் 20% பட்ஜெட்டை இது ஒரே ஒரு செலவுக்கு மட்டுமே போய்விடும். அவை இவ்வளவு பெரிய நிதி சுமையை தாங்கக்கூடிய அளவில் தமிழக அரசு இல்லை.
இதில் கூடுதலான கவலை தரும் அம்சம் என்னவென்றால், ஆதரவு தேவைப்படும் முதியோரில் ஆண்களை விட பெண்களின் எண்ணிக்கையே அதிகம்.
பெண்கள் தான் ஆண்களை விட அதிக நாட்கள் உயிரோடு இருக்க போகிறாங்க. இப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, 60 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிற 100 பெண்களுக்கு 84 ஆண்கள் தான் இருக்க போகிறாங்க, 16 பேர் அங்கே இல்லை. அதே மாதிரி 80 வயது தாண்டுகிறப்ப 100 பெண்களுக்கு 61 பேர் தான் இருக்க போகிறாங்க, 39 ஆண்கள் இல்லை. அப்போ விடோடு விமன் தான், சிங்கிள் விமன் கான்செப்ட் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி இந்தியாவில் மிஸ்ஸிங் விமன் கான்செப்ட் நிறைய இருக்குது. இந்த ஃபார்ம் ஆஃப் கிட்னாப்பிங், இந்த ஃபார்ம் ஆஃப் ஆனர் கில்லிங், இந்த ஃபார்ம் ஆஃப் இன்ஃபேன்டிசைடு, இந்த ஃபார்ம் ஆஃப் ஃபீட்டிசைடு இப்போ வந்தாச்சு. இதெல்லாம் இருந்து மிஸ்ஸிங் விமனே வந்து ரொம்ப கிரேட் கன்சர்னாக இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இவ்வளோ விடோடு விமன், சிங்கிள் விமன், அப்போ ஃபெமினைசேஷன் ஆஃப் ஏஜிங்கிற ஒரு கான்செப்ட் வந்தாச்சு. கவர்மெண்ட் என்ன செய்யும், அவங்களுக்கு படிப்பு கிடையாது, வருமானம் கிடையாது, ஹெல்த் வைஸும் அவங்களுக்கு மோசமாக இருக்க போகுது. இப்போ ஃபியூச்சர் ஷாக் இது.
முதுமை, தனிமை, இயலாமை, வறுமை என தமிழ்நாட்டின் முதியோர் பராமரிப்பில் நிலவும் வெறுமையும் விரக்தியும் சூழ்ந்த அந்திம வாழ்வு பலரின் அடிப்படை நம்பிக்கைகளை அடியோடு மாற்றும் வல்லமை வாய்ந்தவை. மதுரையில் இருக்கும் இலவச முதியோர் இல்லவாசியின் இந்த குரல் அதற்கு ஒரு சாட்சி.
இங்கேயே செத்து போய் ஏசப்பா பொட்டியில் வச்சு கல்லறைக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு நான் நினைக்கேன். நம்ம ஊருக்கு கூட்டிகிட்டு போனால் பாடை கட்டியில் சைப பிள்ளை மாதிரி பாடை கட்டியில் தூக்கிட்டு போவாங்க. இங்கே வந்து கிறிஸ்துவரார ஒரு வருஷம் ஆச்சுன்னா, 1.5 வருஷம் ஆச்சு. இங்கே வந்ததுலேருந்து திருநார் பூசதும் இல்லை, எந்த சாமியும் நினைக்கிறது இல்லை. அப்படி தான் அந்த எல்லா சாமியும் தான் நம்மளை கை விட்டுட்டுதா, ஏசப்பா தானே நம்மளுக்கு சோறு போடுதாரு, அதனால் ஏசப்பாவை தான் நினைக்கிது. 30 வருஷம் அவசியம் பண்ணியிருக்கேன். நாங்கள் ஓதுவா மூர்த்தி பூசாரி அப்படி அவசியம் பண்ண தெய்வமே விட்டுட்டுது ஐயா. ஒரு யாரும் நினைக்க உப்படாதீங்க நினைக்கவா, ஏசப்பாவது தான் நினைக்கணும்.
வேர்களை வெறுக்கும் விழுதுகள், தமிழ்நாட்டின் முதியோர் பராமரிப்பு குறித்த பெட்டகத் தொடரின் முதல் பகுதி கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் எல்ஆர் ஜெகதீசன்.
அடுத்து இலங்கையிலிருந்து வந்திருக்கும் தற்போதைய செய்தி ஒன்று. இலங்கையின் மலையக மண் சரிவில் நடந்து வந்த சடலங்களை மீட்கும் நடவடிக்கைகளை நிறுத்துவதாக மீட்புப் பணிகளை மேற்பார்வை செய்யும் ராணுவ அதிகாரி அறிவித்திருக்கிறார். இது குறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
கொஸ்லாந்தை மீயபத்தியில் இடம்பெற்ற நிலச்சரிவின் போது காணாமல் போயுள்ளவர்கள் மற்றும் இடிபாடுகளை கண்டுபிடிப்பதற்கான தேடுதல் நடவடிக்கை கைவிடப்பட்டிருப்பதாக அரசாங்க தகவல் திணைக்களம் சற்று முன்னர் அறிவித்திருக்கின்றது. பாதிக்கப்பட்ட பொதுமக்களின் வேண்டுகோளுக்கு அமைவாக அந்த இடத்தில் இறந்தவர்கள் மற்றும் காணாமல் போயிருப்பவர்களின் பெயர் பொறிக்கப்பட்ட நினைவு சின்னம் அமைக்கப்பட்டு அந்த இடத்தை தனியொரு பிரதேசமாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த மாதம் 29ஆம் தேதி ஒரு புதன்கிழமை இடம்பெற்ற இந்த நிலச்சரிவு அனர்த்தத்தை அடுத்து காணாமல் போனவர்களை தேடுவதற்கும் இடிபாடுகளை கண்டுபிடிப்பதற்குமான தேடுதல் நடவடிக்கைகள் கடந்த 12 தினங்களாக மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இது தொடர்பில் தேடுதல் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான மேஜர் ஜெனரல் மனோ பெரேரா அவர்களை தொடர்பு கொண்டு நிலைமை என்ன என
கேட்டேன்.
இன்று நாங்கள் 2 உடல்களையும் ஒரு பெண்ணின் தலைப்பகுதியையும் எடுத்திருக்கின்றோம். இன்றைய நாளுக்காக நாங்கள் தேடுதல் நடவடிக்கையை நிறுத்தியிருக்கின்றோம். நாளை காலை மீண்டும் தேடுதல் பணிகளை ஆரம்பிக்க இருக்கின்றோம் என்றார் மேஜர் ஜெனரல் மனோ பெரேரா அவர்கள். இந்த தேடுதல் நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றதே என அவரிடம் கேட்டேன். எனக்கு அது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவித்தல் இன்னும் கிடைக்கவில்லை. இந்த தகவல் பற்றி நாங்களும் கேள்விப்பட்டோம், ஆனால் உத்தியோகபூர்வ அறிவித்தலுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். உண்மையில் மண்ணில் புதையுண்டு பழுதடைந்துள்ள உடல்களை தேடி எடுத்து அதனை கையாள்வதில் பயனில்லை என்றும் அதற்கு பதிலாக தேடுதல் நடவடிக்கை நடத்தி இந்த இடத்தில் நினைவு சின்னம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட பகுதியைச் சேர்ந்த மக்கள் கேட்டிருக்கின்றார்கள். இது தொடர்பில் ஜனாதிபதி அவர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மக்களின் வேண்டுகோளை அடுத்து இந்த தேடுதல் நடவடிக்கையை நிறுத்துவதற்கு அவர் முடிவு செய்திருக்கலாம் என்றார் தேடுதல் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான மேஜர் ஜெனரல் மனோ பெரேரா அவர்கள். இதற்கிடையில் நிலச்சரிவு அனர்த்தத்தில் காணாமல் போயுள்ளவர்களை தேடி கண்டுபிடிப்பதற்கான தேடுதல் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அந்த தேடுதல் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பதற்கு பலரும் தயாராக இருப்பதாகவும் மீறிய பெத்தை நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கிய இந்த செய்தி குறிப்புடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவு பெறுகிறது. அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
பெர்லின் சுவர் தகர்க்கப்பட்டதன் 25வது நினைவு தினம் ஜெர்மனியில் கொண்டாடப்பட்டிருக்கிறது. ஸ்பெயினின் வடகிழக்கு பகுதியான கட்டலோனியாவில் சுயாட்சிக்கான அதிகாரப்பூர்வமற்ற மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பு நடந்து வருகிறது. ஏமனின் தலைநகர் சனாஆவில் இருக்கின்ற அதிபர் மாளிகையில் அந்நாட்டின் புதிய பிரதமரும் அமைச்சர்களும் பதவி பிரமாணம் செய்து கொண்டிருக்கின்றனர்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் ஒரு வாரம் கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.